கிருஷ்ணா, எல்லாருக்கும் இந்த இனிமையான மாலை வணக்கம். நம்ம தினசரி பகவத்கீதை உபன்யாசத்தில் வந்து இன்றைக்கு வந்து 4வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகத்தில் ஒரு ஸ்லோகத்தை இன்னைக்கு படிக்கிறோம். பகவத்கீதை உண்மையுறிவில் அத்தியாயம் 4 பதம் 7. யதா யதா ஹி தர்மஸ்ய க்லானிர் பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய ஸ்ரீல பிரபுபாத். மொழிபெயர்ப்பு: எப்போதெல்லாம் எங்கெல்லாம் தர்மம் சீர்குலைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகின்றதோ பரதகுல தோன்றலே அப்போதெல்லாம் நான் தோன்றுகின்றேன். ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம இந்த 4வது அத்தியாயத்தில் தொடர்ந்து ஒரு ஸ்லோகங்களா படிச்சுட்டு வரோம். போன ஸ்லோகம் இந்த கடைசியா நம்ம படிச்ச ஸ்லோகம் வந்து 4வது அத்தியாயம் 6வது ஸ்லோகம். அது வந்து கிருஷ்ணா பகவான் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்படி இந்த பூமியில தோன்றாருங்கிறத படித்தோம். பகவான் வந்து எப்படி இங்க தோன்றார், எப்படி இங்க அவதரிக்கிறார், ரொம்ப அழகா சொல்றார் கிருஷ்ணர். அஜோபிஷன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிஷன் பிரகிருதி சாமதிஷ்டா சம்பவாமி ஆத்மமாயா. கிருஷ்ணர் வந்துட்டு தன்னுடைய சுய ரூபத்தோட தன்னுடைய ரூபம் மாறாம அப்படியே உள்ளது உள்ளபடி தோன்றார் அப்படிங்கறத நம்ம கலந்த உபன்யாசத்துல படித்தோம். கிருஷ்ணாவுக்கும் அவருடைய உடலுக்கு எந்த வித்தியாசம் கிடையாது. கிருஷ்ண ஆன்மீகமானவர், அவருடைய உடல் அவருடைய ஆத்மா எல்லாமே ஆன்மீகமானது. கிருஷ்ணருடைய உலகம், கிருஷ்ணாவுடைய ஆன்மீக உலோகம், அவருடைய உடல் அவருடைய ஆத்மா எல்லாமே ஆன்மீகமானது. ஸோ கிருஷ்ணர் வந்துட்டு உள்ளது உள்ளபடி இங்கே தோன்றார் அப்படிங்கிறத போன உபன்யாசம் நம்ம தெரிஞ்சிட்டோம். கிருஷ்ணா வந்து உடல் மாத்திக்கிறது இல்லை, அவர் வந்து நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான ரூபத்தில் இருக்கார். அவருடைய ரூபம் வந்து சச்சித் ஆனந்த விக்கிரகா அப்படிங்கிறத பார்த்தோம். அவர் அந்த உடல் மாற்றுறதில்லை அப்படிங்கிறத போன உபன்யாசத்தை தெரிஞ்சிட்டோம். நம்ம போன உபன்யாசத்துல வந்துட்டு கடைசியா நம்ம படிச்சதுல கிருஷ்ணர் உள்ளபடி அவரே நேரடியா இங்க தோன்றாருங்கிறத, எந்த விதமான மாற்றம் இல்லாம அவரோட உடல் மாற்றம் எதுவும் இல்லாம அப்படியே இங்க தோன்றாருங்கிறத பார்த்தோம். சோ இன்றைக்கு இந்த ஸ்லோகத்துல வந்து கிருஷ்ணா எதுக்காக தோன்றார், அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய கோல் என்ன, லட்சியம் என்ன, எதுக்காக பகவான் இங்க தோன்றாரு அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணன் சொல்றாரு. ஏன்னா ஏதோ ஒரு செயலுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா. பட் கிருஷ்ணனுடைய செயல் வந்து காரணமில்லாத செயல். கிருஷ்ணா வந்து காரணமற்ற கருணின்னு சொல்லலாம். கிருஷ்ணா இங்க தோன்றதே அவருடைய காரணமற்ற கருணி தான். கிருஷ்ணனுடைய அவதாரத்துக்கு கிருஷ்ணா இங்க தோன்றதுக்கு இதுதான் ஒரு குறிப்பிட்ட காரணம்னு சொல்ல முடியாது. அது எண்ணற்ற லீலைகள் பகவான் புரியறாரு. அது பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்கள் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஸோ இந்த ஸ்லோகத்துல பர்டிகுலரா குறிப்பா கிருஷ்ணர் எதுக்காக இங்க தோன்றாருங்கிறத அதிகாரப்பூர்வமா இங்க கிருஷ்ணா வந்து தெரிவிக்கிறார். யதா யதாகி தர்மஷ்ய க்ளானிர், தர்மஷ்ய க்ளானிர் பாரதா அப்யுத்தானம் அதர்மஷ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம். ஸ்ருஜாமி அகம், அகம்னா நான். கிருஷ்ணர் என்ன, இந்த ஸ்லோகம் வந்து கிருஷ்ணர் சொல்றார். பகவான் கிருஷ்ணன் சொல்றார், அகம் ஸ்ருஜாமி அகம், நான் உள்ளபடி தோன்றுகிறேன். பரதகுல தோன்றலே எங்கெல்லாம் தர்மம் சீர்குலைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகின்றதோ அப்போதெல்லாம் நான் தோன்றுகின்றேன். கிருஷ்ணா உள்ளபடி உள்ளவாறு அவரே ஆஸ் இட் இஸ் அப்படியே தோன்றார். ஸோ எதுக்காக தோன்றார், தர்மஷ்ய க்ளானிர். தர்மஷ்ய க்ளானிர்னா தர்மம் சீர்குலைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்தும் பொழுது. தர்மம் சீர்குலைகிறது தான் தர்மம், தர்மம் வந்து பிறழது, தர்மம் அழியக்கூடியது தான் தர்மசே கிளானியர் அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தையோடைய அர்த்தம். அப்போ நம்ம வந்து முதல்ல தர்மம்னா என்ன, தர்மம்னா என்ன, அதர்மம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த தர்மத்தை வந்து எப்படி கிருஷ்ணன் ஸ்தாபனம் பண்ணுறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் வந்து ஸ்ரீல பிரபுபாதர் வந்து ரொம்ப அற்புதமாக அவருடைய விளக்க உரைகளை வந்து எழுதியிருக்கார். குறிப்பாக ஸ்ரீமத் பாகவதத்தில் தர்மத்தை குறித்து ஸ்லோகங்கள் வரும்போது அதை எடுத்து பிரபுபாதர் வந்து அழகாக ஒரு தனியாக ஒரு புஸ்தகமாகவே கொடுத்துருக்கார். சில பிரபுபாதர் வந்து தர்மா தர்மம்னு ஒரு புஸ்தகம் கொடுத்துருக்கார். நம்ம எல்லாரும் அந்த புஸ்தகத்தை படித்தோம்னா இன்னும் ரொம்ப விவரமாக தெரிஞ்சுக்கலாம். தர்மம்னா என்ன, எது அதர்மம், எது தர்மம், எது செய்யணும், எது செய்யக்கூடாது, இது ரொம்ப அழகாக தெல்ல தெளிவாக வந்து சில பிரபுபாதர் நமக்கு வழங்கியிருக்கிறார். ஸோ அந்த புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும் போது இன்னும் ரொம்ப தெளிவாகும். அப்போ தர்மம்னா என்னது, ஸோ தர்மம்னா என்னதுன்னா தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். பகவான் கிருஷ்ணர் என்ன ஒரு கட்டளை கட்டுறாரோ, என்ன ஒரு சட்டம் பிறப்பிக்கிறாரோ அதான் தர்மம். பகவான் என்ன சொல்றாரோ அதான் தர்மம். தர்மங்கிறது பகவான் இடத்துலேருந்து தான் தோன்றுது. ஸோ அதனால கிருஷ்ணா குறிப்பாக பகவத்கீதை, பகவத்கீதையை சொல்லக்கூடியது பகவானை நேரடியாக சொன்னது. ஸோ பகவத்கீதை தர்மம், பாகவத தர்மம். அப்போ தர்மங்கிறது வந்துட்டு பகவானால் ஏற்படுத்தப்படுறது. எப்படி அரசாங்கம் ஒரு சட்டம் பிறப்பிக்கிறது இல்லையா, நம்ம ஒரு சட்டத்தை பிரபுபா ரொம்ப அழகாக சொல்ல ரொம்ப நியாசத்தில், நம்ம ஒரு சட்டத்தை போட்டுட்டு எல்லாரும் பின்பற்றுறீங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஆனால் அரசாங்கம் போகிற சட்டத்தை எல்லாரும் பின்பற்றணும். அரசாங்கம் போற சட்டத்தை யாரும் நிராகரிக்க முடியாது, இல்லை நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா. குடிமக்கள் அனைவருமே அரசாங்கம் பிறப்பிக்கூடிய சட்டத்தை பின்பற்றணும். அப்போ எந்த குடிமக்கள் வந்து அரசாங்கம் பிறப்பிக்கூடிய சட்டத்தை பின்பற்றுறாங்களோ அவங்க நல்ல குடிமக்கள். எந்த குடிமக்கள் வந்து அரசாங்க சட்டத்தை மீறுறாங்களோ அவங்க வந்து கெட்ட குடிமக்கள், நல்ல குடிமக்கள் இல்லை. அது போலதான் பகவான் சொல்லக்கூடிய, பகவான்ட்டு ஏற்படக்கூடிய அனைத்துமே தர்மம், அதுக்கு எதிரானது அதர்மம். ரொம்ப தெளிவா இன்னும் புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு, தர்மத்துக்கு இது ஒரு விளக்கம். பிரபுபாத் மாதிரி ஆச்சாரியர் என்ன கொடுக்குறாங்கன்னா, தர்மங்கிறது பகவான் என்ன ஏற்படுத்துறாரோ, பகவான் என்ன சொல்றாரோ அதான் தர்மம். இன்னொன்று வந்து தர்மம்னா அது அதை மாற்ற முடியாது. இப்போ உதாரணத்துக்கு அவர் பிரபுபாரோட பண்ணியாசத்துல பிரபுபார் என்ன அழகா சொல்றாருன்னா, தர்மம்ங்கிற வார்த்தையை வந்து டிக்ஷனரியில தமிழ் அகராதியில எப்படி மாத்துறாங்கன்னா, தர்மம்னா சமயம் அல்லது மதம்னு சொல்லி மாத்துறாங்க. ஆனா தர்மத்துடைய உண்மையான விளக்கம் என்னன்னா, தர்மம்னா மாற்ற முடியாதது, மாற்ற முடியாதது. இப்போ உதாரணத்துக்கு பிரபுபா என்ன உதாரணம் கொடுக்குறேன்னா, சர்க்கரையுடைய தர்மம் வந்து இனிக்கிறது, மிளகாயோட தர்மம் காரம். ஸோ இதை மாற்ற முடியாது, மிளகாயோட தர்மத்தை மாற்ற முடியாது. மிளகாயில காரம் இல்லைன்னா அது மிளகாயின்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை. அதே மாதிரி சர்க்கரை இனிக்கலைன்னா அது சர்க்கரைன்னு சொல்ல அர்த்தம் இல்லை. அப்போ இனிக்கக்கூடிய அந்த சர்க்கரை அதோட தர்மத்தை மாற்ற முடியாது. அது போல மிளகாயோடைய தர்மத்தை மாற்ற முடியாது. இப்போ தர்மம்னா மாற்ற முடியாது, இயற்கையானது. தர்மம் என்றால் மாற்ற முடியாதது, இயற்கையானது, அதுதான் தர்மம். ஸோ தர்மம்னா பகவான் ஏற்படுத்தினது, இன்னொன்று நம்முடைய ஆதாரமான நிலை, இயல்பான நிலை. ஸோ அதனால தர்மம்ங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தர்மம் இருக்கு. குறிப்பாக வந்துட்டு இந்த வர்ணாசிரம தர்மம், அதாவது நம்ம பின்பற்றக்கூடியது வந்து சனாதன தர்மம். சனாதனம் நித்தியமான தர்மம், நம்ம எல்லாரும் பின்பற்ற வேண்டியது இந்த வர்ணாசிரம தர்மம். அதுதான் வந்து ரொம்ப அழகா இந்த தர்மத்துடைய, எப்படி மிளகாயோடைய தர்மம் ஒன்று இருக்கோ, எப்படி சர்க்கரைக்கு ஒரு தர்மம் இருக்கோ, அதுபோல ஜீவன்கள் நம்ம ஜீவாத்மா இல்லையா, நமக்கு தர்மம் இருக்கு. நம்முடைய தர்மம் வந்து ஜீவரே சொரூபோகை கிருஷ்ணரே நித்யதாஸ். ஜீவாத்மனுடைய உண்மையான சொரூபம் தர்மம் என்னன்னா கிருஷ்ணனுடைய சேவகனார், பகவானுடைய சேவகம். ஸோ இந்த உலகத்துல வந்து பார்த்தோம்னா நம்ம யாருக்கா சேவை பண்ணிதான் ஆகும் இல்லையா. சேவை பண்ணாத யாருமே, நான் யாருக்குமே சேவை பண்றதுலன்னு யாருமே சொல்ல முடியாது இல்லையா. நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்க்கலாம், சிலர் வந்து சமுதாயத்துக்கு சேவை பண்றாங்க, சிலர் நாட்டுக்கு சேவை பண்றாங்க, சிலர் மக்களுக்கு சேவை பண்றாங்க, சிலர் சொந்தக்காரங்க, உறவினர்கள், நண்பர்கள், இப்படி யாருக்காவது மாறி மாறி சேவை பண்ணிக்கிறாங்க. சரி, சேவை பண்ணி யாருமே கிடைக்கலையா அப்படி என்ன பண்றாங்க, புறா, நாய்க்குட்டி, முயல், மயில் இந்த மாதிரி பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் சேவை பண்றாங்க இல்லையா. அப்ப சேவை பண்ணக்கூடிய மனப்பான்மை இருக்கு. அப்ப ஜீவனுடைய சொரூபம், ஜீவாத்மனுடைய தர்மம் கிருஷ்ணாவுக்கு சேவை பண்றது. ஸோ இது வந்து மாற்ற இயலாது, மாற்ற முடியாது. ஜீவனுடைய சொரூபம் கிருஷ்ணாவுக்கு சேவை பண்றதுதான். ஆனா அதை நம்ம மறந்துட்டோம். அதை மறந்ததுனால நமக்கு யாருக்கு சேவை பண்ணணும், நம்முடைய தர்மம் என்னன்னு தெரியல. அதனாலதான் ஸ்ரீ பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, சவே பும்சா பரோ தர்மோ ஏதோ பக்தி ரதோக்ஷஜே அகை துகி அப்ரதிகதா ஏ ஆத்மா சுப்ரசீததி. சவே பும்சா பரோ தர்மம், நிறைய தர்மம் இருக்கு. பிராமண தர்மம், சத்திரிய தர்மம், வைஷ்ய தர்மம், சூத்திர தர்மம், பிரம்மச்சாரி தர்மம், சன்னியாச தர்மம், கிரகஸ்த தர்மம், வனப்பிரஸ்த தர்மம், இதெல்லாம் ஒருங்கிணைந்ததுதான் வர்ணாசிரம தர்மம். ஒரு வர்ணம் ஒரு ஆசிரமம், அந்த ஒருநூறு வர்ணத்துக்கும் தர்மம் இருக்கு, ஒரு ஆசிரமத்துக்கும் ஒரு தர்மம் இருக்கு. தர்மம்னா அவங்க செய்ய வேண்டிய கடமை, அவங்களுடைய வேலை, அவங்க செய்ய வேண்டியது. ஸோ பிராமணனுக்கு இந்தந்த வேலை, சத்திரியனுக்கு இந்த தர்மம், அது மாதிரி வைஷ்யனுக்கு, இப்படி ஒருவருக்கும் ஒரு தர்மம் இருக்கு. ஸோ நம்ம என்னவா இருந்தாலும், நம்ம பிராமணரா இருந்தாலும் சரி, இல்லை சத்திரியனா இருந்தாலும் சரி, இல்லை வைஷ்யனா இருந்தாலும் சரி, இல்லை சூதரா இருந்தாலும் சரி, இல்லை பிரம்மச்சாரியா இருந்தாலும் சரி, இல்லை கிரகஸ்தரா இருந்தாலும் சரி, இல்லை சன்னியாசியா இருந்தாலும் சரி, இந்த தர்மங்கள் எல்லாம் உயர்ந்ததுன்னா இந்த தர்மங்கள் எல்லாம் எதுக்காகனா, சவை பும்சா பரோ தர்மம், இந்த தர்மத்துக்கு உயர்ந்து ஏதோ பக்தி ரதோக்ஷஜி, பகவான் கிருஷ்ணாவுக்கு பக்தி தோண்டாட்டுவது, கிருஷ்ணாவுக்கு சேவை பண்றதுதான் மிக உயர்ந்த தர்மம். அந்த தர்மம் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த உள்நோக்கம் இல்லாம, அகை துகி அப்ரதிகதா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த உள்நோக்கம் இல்லாம செய்யக்கூடிய தர்மம் தான் மிக மிக உயர்ந்த தர்மம். அது அப்பதான் அந்த ஆத்மா வந்து, இந்த உடல் இருக்கிற ஆத்மா மிக திருப்தி அடையும், சந்தோஷம் அடையும் அப்படின்னு பாகவதம் நமக்கு சொல்லுது. அதனாலதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பகவத்கீதையுடைய இறுதியில நமக்கு என்ன வலியுறுத்துறாருன்னா, நீ எந்த எல்லா விதமா தர்மத்தையும் திறந்துடு, நீ எந்த தர்மத்தை இருந்தா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீ பிராமணா இருந்தாலும் சரி, சூதரனா இருந்தாலும் சரி, இல்ல கிரகஸ்தரா இருந்தாலும் சரி, இல்ல சன்னியாசியா இருந்தாலும் சரி, நம்ம ஏதோ ஒரு தர்மத்தை பின்பற்றிட்டு இருந்தாலும், அந்த தர்மத்தை வந்து பேரளவு பின்பற்றத விட, பேரளவு நான் பிராமணன் சொல்றத விட, பேரளவு நான் சூதரன் சொல்லிக்கிறத விட, பேரளவு நான் சத்திரியன் சொல்றத விட, சர்வ தர்மான் பரித்தியாச்ச மாம் ஏக்கம் சரணமஜா, என்னை மட்டுமே சரணைவாக. பேரளவான தர்மத்தை வந்து எதுக்காக பண்ணணும், கிருஷ்ணன் சரணடைகிறதுக்காக. அப்ப கிருஷ்ணாவை சரணடையாம அந்த தர்மத்தை பண்ணி என்ன பிரயோஜனம்? சோ அந்த லட்சியமே வந்து கிருஷ்ணாவை சரணடைகிறது தான். வர்ணாசிரம தர்ம ஆச்சார புருஷேர பரப்புமான் விஷ்ணு ஆராதிதே பண்ண நந்த தத்தோஷ காரணம். சோ வர்ணாசிரம தர்மத்துடைய நோக்கமே வந்து விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுதான், விஷ்ணு அடையிறது தான். சோ கிருஷ்ணா என்ன சொல்றாரு, பேரளவு நீ தர்மத்தை பின்பற்றதோட என்னை மட்டும் நீ சரணடைஞ்சிரு, எனக்காக உன்னுடைய செயல வேலையை செய், அப்படி பண்ணா நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்ன எல்லா பாவத்திலிருந்து விடுவிக்கிறேங்கிறது. அப்போ நம்ம பேரளவு பிராமணாவோ சத்திரியனாவோ சூதரனாவோ வைஷ்ணவா இருக்கிறதோட, நம்ம வந்து அந்த தர்மத்தை வந்து பகவானுக்காக செய்யும் போது தான் அது முழுமையடையுது. பகவானுக்காக செய்யறதுக்காக தான் ஏற்படுத்தவே பட்டிருக்கு. இந்த வர்ணாசிரம தர்மம் பகவானை அடையிறதுக்காக தான், பகவானுக்காக தான், பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக தான். இந்த ஜீவாத்மா வந்து பகவானை அடையிறதுக்காக தான். அதனாலதான் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்றார் பகுதியில், சாதுர்வர்ணம் மயா சிஸ்டம், இந்த நாலு வர்ணம் நாலு ஆசிரமம் பகவானால தான் படைக்கப்பட்டது. மயா சிஸ்டம் கிருஷ்ணனால தான் படிக்கும், எதுக்காக? பகவானை அடையிறதுக்காக. ஸோ இப்படி நம்ம வந்து எந்த தர்மத்தில் இருக்கோ, எந்த ஆசிரமத்தில் இருக்கோங்கிறத விட நம்ம அந்த தர்மத்தினுடைய சட்டத்திட்டங்களை ஒழுங்காக பின்பற்றி அந்த வேலையை அந்த தர்மத்தை சரிவர செய்து பகவானை திருப்திப்படுத்துறோமா அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். ஸோ இதனால ஒவ்வொரு தர்மத்தும் ஒவ்வொரு ஆசிரமத்திலையும் இருக்கக்கூடியவங்க அவங்க தர்மத்தை சரிவர செய்யறது மூலமா பகவானை திருப்திப்படுத்த முடியும், பகவானை அடைய முடியும். ஸோ அதனால தர்மம்ங்கிறது பகவான் ஏற்படுத்தியது, தர்மம்ங்கிறது வந்துட்டு ஒருத்தருடைய மாற்ற முடியாத நிலை, மாற்ற இயலாதது. ஸோ ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கு ஒவ்வொரு தர்மம் இருக்கு, அந்த ஒவ்வொரு தர்மத்தையும் அவங்க சரிவர செய்யறது மூலமா பகவானை திருப்திப்படுத்த முடியும். இதுதான் வந்து ரொம்ப அழகா சில புரோபார் மாதிரி ஆச்சாரியர் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் பகவான் வந்துட்டு இந்த உலகத்துல எண்ணற்ற லீலைகள் பண்றார், எண்ணற்ற அற்புதங்கள் பண்றார், எண்ணற்ற அவதாரங்கள் பண்றார். ஸோ அவதாரம் அப்படின்னா இறங்கி வர்றது ஆத்மீக லோகத்திலிருந்து. இப்ப அவதாரங்கிற வார்த்தையை வந்து பொதுவா யார் வேணாலும் பயன்படுத்தலாம் ஆயிடுச்சு. யாரோ சாமியார் வந்து நான் கடவுளுடைய அவதாரம், நான் இந்த கிருஷ்ணருடைய அவதாரம், நான் ராமருடைய அவதாரம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. பொது ஜனங்களும் அதை நம்பிட்டு சாதாரண உயிர்வாளிகளும் அவதாரம் சொல்றாங்க. பட் அவதாரம் அப்படின்னா இந்த டிவில எல்லாம் காமிக்கிற மாதிரி கார்ட்டூன் டிவில எல்லாம் வந்து அவதாரம் சொல்லிட்டு ஏதாவது அனிமேஷன் எல்லாம் பண்ணி காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை, அவதாரம்ங்கிறது ஆத்மீக லோகத்திலிருந்து இறங்கி வருது, நேரடியாக பகவானை இறங்கி வர்றதுதான் அவதாரம். ஸோ இது பகவான் வந்து பல அவதாரம் பண்றாரு. இப்போ கடல்ல எப்படி அலைகள் பொங்கி வருது இல்லையா, கடல்ல வந்து எவ்வளோ அலை வருதுன்னு என்ன முடியுமா, அடுத்தடுத்து அலைகள் வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த கடல்ல அலைகள் பொங்கி வர்ற மாதிரி பகவான் நிறைய அவதாரம் பண்றாரு. குண அவதாரம், யுகாவதாரம், லீலாவதாரம், மன்வந்தராவதாரம், சத்தியவேஷ அவதாரம், இந்த மாதிரி நிறைய அவதாரங்கள் பகவான் புரிகிறார். இந்த அவதாரங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்திலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திலும் ஒரு குறிப்பிட்ட இடத்திலும் பகவான் தோன்றுறார். ஸோ இப்படி பகவான் எண்ணற்ற அவதாரங்கள் பண்ணி அந்த அவதாரங்கள் மூலமாக தர்மத்தை ஸ்தாபனம் பண்றார். இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீ பகவான் ராமச்சந்திரர் அவதாரம் பண்ணி அவர் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணார். ராவணன் ஒரு அசுரனை ராட்சசனை வதம் பண்ணி திரும்பவும் தர்மத்தை ஸ்தாபனம் பண்றார். ஸோ அதே மாதிரி எர்ணகஷிபு வதம் பண்ணி நரசிங்கதேவ் பகவான் நரசிம்ம அவதாரம் பண்ணி திரும்பவும் தர்மத்தை ஸ்தாபனம் பண்றார், அதர்மத்தை அழிக்கிறார். ஸோ இப்படி ஒவ்வொரு அவதாரம் நரசிம்மர், ராமர், வராகர், கிருஷ்ணர் இப்படி பகவான் ஒவ்வொரு அவதாரம் பண்ணும்போதும் அந்த அவதாரத்தில் வந்துட்டு அதர்மத்தை அழித்து தர்மத்தை திரும்பவும் ஸ்தாபனம் பண்றார். எப்பொழுதெல்லாம் வந்து தர்மம் சுருங்கி அதர்மம் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கிறதோ அப்போ பகவான் இங்கே தோன்றார். அப்போ நமக்கு சந்தேகம் வரலாமே, கலியுகத்தில் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய பேர் நம்ம உபன்யாசத்துக்கு போகும்போதே நிறைய பேர் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, இப்போ கலியுகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, சண்டைகள் சச்சரவுகள் இருக்கு, நிறைய குழப்பங்கள் இருக்கு, நிறைய பாவகாரியங்கள் செய்யறவங்க அதிகரிச்சுட்டே இருக்காங்க, அரசியல்வாதிகள் வந்து ஊழல் பண்றாங்க, பொதுஜனங்க வந்து பாவகாரியங்களை பண்ண நிறைய பாவம் அதிகரிச்சுட்டே இருக்கு, ஏன் இப்போ பகவான் வந்து இதை சரி பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. நம்ம உபன்யாசத்துக்கு போகும்போது நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, பகவான் வந்து ஸ்ரீ கிருஷ்ணர் மூன்று யுகத்திலையும் நேரடியாக தோன்றார். மூன்று யுகத்தில் வந்துட்டு பகவான் வந்து நேரடியாக அவதாரம் பண்றார். ஸோ கலியுகத்திலையும் வந்துட்டு பகவான் நேரடியாக அவதாரம் பண்றாரு, ஆனால் பக்தருடைய ரூபத்தில் வர்றார், தன்னை மறைச்சிக்கிறார். பகவான் கிருஷ்ணர் வந்து கலியுகத்தில் முழு முதற் கடவுளாக நேரடியாக தோன்றினா யாருக்கும் புரிஞ்சிக்க முடியாது. அது மட்டும் இல்லை, இந்த யுகத்துக்கு உண்டான தர்மம் நான் முன்பே பேசின மாதிரி தர்மம் எப்பொழுது சீர்குலையுதோ அதை சீர்திருத்தணும். தர்மம் சீர்குலையும் போது அதை சீர்திருத்தக்காக பகவான் தோன்றார். அப்போ கலியுகத்தில் வந்து ரொம்ப துர்பாகியசாலிகள் ஜனங்கள் எல்லாமே கலியுகத்தில் எப்படி இருப்பாங்கன்னு ரொம்ப அழகாக பாகவதம் சொல்லுது. பிராயணா பாயே கலு அல்பாயசின் கேஜனா மந்தா அசு மந்த மதையோ மந்த பாக்கிய பார்த்துருக்காங்க. கலியுக ஜனங்கள் ரொம்ப துர்பாகியசாலிகள், மந்த புத்தி உள்ளவங்க, ஞாபக சக்தி இல்லாதவங்க, அல்ப ஆயுசு உள்ளவங்க, இந்த மாதிரி சண்டை சச்சரவு உள்ளவங்க. ஸோ இந்த மாதிரி கலியுகம் வந்து இப்படி தான் இருக்கும், கலியுகத்துடைய நேச்சர் இயற்கை இப்படி தான். அப்போ இந்த கலியுகத்தில் வந்துட்டு ஜனங்களை ரொம்ப எளிமையாக பக்தி தொண்டு பண்ண வைக்கணும், அந்த பக்தி மார்க்கத்தில் கொண்டு வரணும், அவங்களை வந்து யுக தர்மத்தை பண்ண வைக்கணும்னா அது பகவானே நேரடியாக வரணும். ஸோ பகவான் கிருஷ்ணர் வந்துட்டு கலியுகத்தில் நேரடியாக வந்தார், ஆனால் தன்னை மறைச்சிக்கிறாரு, தன்னை பகவானாயிட்டு நேரடியாக தோன்றாமல் பகவானே ஒரு பக்தருடைய ரூபத்தில் வர்றார். கிருஷ்ணர் வந்துட்டு கிருஷ்ண வர்ணம் துஷா கிருஷ்ணம், கிருஷ்ணர் தான் ஆனால் கருப்பு இல்லை, துஷா கிருஷ்ணம் ச அங்க உப்ப அங்க அஸ்தரம். சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணா சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணா கிருஷ்ண வர்ணம் துஷா கிருஷ்ணம் ச அங்க உப்ப அங்க யஜ்யம் சங்கீர்த்தன பிராய் யஜயதிகே சுமேதசக. ஸோ இந்த கலியுகத்தோட யுக தர்மம் என்னன்னா நாம சங்கீர்த்தனம். கலியுகத்தோட யுக தர்மம் வந்துட்டு நாம சங்கீர்த்தனம். அந்த நாம சங்கீர்த்தனத்தை தோற்றுவிக்கிறதுக்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 500 வருடங்களுக்கு முன்னாடி ஸ்ரீ சைத்தன் மகாபிரபு வந்தார். நம்ம பாருங்க, வெறும் 500 வருஷம் தான் இருக்கு சைத்தன் மகாபிரபு தோன்றி. ஸோ பகவான் கிருஷ்ணர் லீலையை முடிஞ்சு போய் 5000 வருஷம் ஆயிடுச்சு. துவாபரயுகத்தினுடைய முடிவு கலியுகம் தொடங்குது. துவாபரயுகம் முடிஞ்சு கலியுகம் தொடங்கும் போது பகவான் கிருஷ்ணரோட துவாபர லீலையை துவாபரயுகத்தில் லீலையை முடிச்சுட்டு நமக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சாசனம் பகவத்கீதையை கொடுத்துன்னு போயிருக்காரு. ஸோ பகவத்கீதையில் வந்துட்டு கிருஷ்ணா அவர் எதுக்காக தோன்றாரு, அவருடைய தோன்றதோட நோக்கம் என்ன, அவர் மேலே எப்படி பக்தி பண்ணணும், ஆத்மா என்ன, பரமாத்மா என்ன, இங்கே எது செயல் பண்ணணும், என்ன செயல் பண்ணக்கூடாது, எல்லாமே ரொம்ப அழகாக பகவத்கீதை சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாத்துக்கும் மேலே கிருஷ்ணர் பகவத்கீதையுடைய நோக்கம் என்னது, கிருஷ்ண பகுதியில் என்ன சொல்றாரு, சர்வதர்மான் பரித்தியாச்ச மாமேகம் சரணமர்ஜா, என்னை மட்டுமே சரணடைவாயாக, நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் என்னை எல்லா பாவத்திலிருந்து விடுவிக்கிறேங்கிறார் கிருஷ்ணா. பட் ஆனா கலியுக ஜனங்க பகவத்கீதையில இருந்தா கூட அவங்க ரொம்ப துப்பாக்கியசாலிட்டாங்க, பகவான் எப்படி சரணடையணும், பகவான் மேல எப்படி அன்பு செய்யணும், எப்படி பக்தி செய்யணும், எது தர்மம் எது அதர்மம் தெரியல. தர்மம்னா என்னது, பகவான் மேல அன்பு செய்யறது. அதர்மம்னா என்னது, புலன்களோட இது செயல் ஈடுபடுறது. ரெண்டு இருக்கு இல்லையா, தர்மம் அதர்மம். ஸோ நம்முடைய உண்மையான அன்பு என்னன்னா, காதல் என்ன, பகவான் நேசிக்கூடியதான் உண்மையான அன்பு. புலன்பத்தில் மூழ்கிக்கிறது அதர்மம். ஸோ அதுக்கு பகவானுடைய பக்திக்கு எதிர்மாறா இருக்கிறது அதர்மம். அதனாலதான் ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரத்துல வந்து கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசம் ரொம்ப அழகா சொல்றாரு, ஆத்மேந்திரிய பிரீத்தி வாஞ்சா தாராயிச்சா காமா, கிருஷ்ணேரிய பிரீத்தி வாஞ்சா தாராயிச்சா பிரேமா. ஸோ கிருஷ்ணர் மேல அன்பு செய்யக்கூடியதான் உண்மையான தர்மம், அதுதான் பிரேமம். புலன்பத்தில் மூழ்கி இருக்கிறது அதர்மம். அதனால இத விஷயம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா நம்ம, அதை வந்து நமக்கு போதிக்கிறதுக்காக பகவானே வந்துட்டு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவா தோன்றுறேன். இப்ப கலியுகத்துல வந்து பகவான் வந்து சைத்தன்ய மகாபிரபு முழு முதற் கடவுள், ஆனா ஒரு பக்தருடைய ரூபத்துல வந்துட்டார். தன்னை மறைச்சுக்கிறார், தன் பகவான் இல்ல, பகவான் காமிச்சிக்காம தன் ஒரு பக்தனா காமிச்சுட்டு, ஒரு பக்தன் வந்துட்டு எப்படி இந்த யுக தர்மத்தை பயிற்சி பண்ணணும், எப்படி கலியுகத்துல வந்து சந்தோஷமா இருக்கிறது, எப்படி பகவான் மேல அன்பு செய்யறது, எப்படி பகவானுக்கு சேவை பண்றது, இதெல்லாம் வந்து மகாபிரபுவே நேரடியா வந்து நமக்கு போதிக்கிறார். இந்த கலியுகத்துடைய தர்மம் வந்து நாம சங்கீர்த்தனம், கலிகாலே நாம ரூபே கிருஷ்ண அவதாரி. கிருஷ்ணர் வந்து கலியுகத்துல நாம ரூபத்துல தோன்றியிருக்கார். ஸோ கலியுகத்துல என்ன அவதாரம், கிருஷ்ணா ஒளி வடிவில் இருக்கார், சப்தம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த நாம ரூபத்துல பகவான் தோன்றியிருக்காரு. ஸோ கிருஷ்ணர் வந்து நாம ரூபத்துல, ஸோ கலியுகத்துல பாருங்க, கிருஷ்ணர் வந்து நாம ரூபத்துல இருக்காரு, பக்த ரூபத்துல இருக்காரு. ஸோ இதுதான் கலியுகத்துடைய ஸ்பெஷல். ஸோ மற்ற யுகங்களை விட இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. மற்ற யுகங்களில் பகவான் வராரு, அதர்மத்தை அழிக்கிறாரு, தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணிட்டு போயிடுறாரு. பட் கலியுகத்தில் வந்துட்டு தர்மத்தை, இந்த யுக தர்மமான நாம சங்கீர்த்தனம், ஓரொரு கிராமத்திலும் நகரத்திலும் நாம சங்கீர்த்தனம் ஒழிக்கப்படணும். எல்லாருமே வந்து இந்த நாம சங்கீர்த்தன ஒளி அதிர்வை கேட்டு எல்லாரும் பகவான் நாமத்தை உச்சரித்து அவங்க இந்த பிறப்பிறப்புலேருந்து விடுபடணும், எல்லாரும் திரும்பவும் பகவானுடைய உலகத்துக்கு போகணுங்கிறதுக்காக கிருஷ்ணா வந்துட்டு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்தார். கோலோகேர பிரேமதான் ஹரிநாம சங்கீர்த்தன். ஹரிநாம சங்கீர்த்தனம் வந்துட்டு கோலோ உண்டாவனத்துலேருந்து வருது, கோலோ உண்டாவனத்துலேருந்து. இப்போ பகவான் வந்து சைத்தன்ய மகாபிரபுவா தோன்றி இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஒவ்வொரு கிராமத்திலையும் நகரத்திலையும் விநியோகம் பண்றாரு. அப்போ அடுத்த ஒரு சந்தேகம் வரும், சைத்தன்ய மகாபிரபு எப்படி கிருஷ்ணருடைய அவதாரம் தெரிஞ்சுக்கிறது, சைத்தன்ய மகாபிரபு வந்து ஒரு பக்தரோட ரூபத்தில் வந்து தன்னை பகவான் காமிச்சிக்கவே இல்லையே, அப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுதான் சாது சாஸ்திர குரு, ஆன்மீக குரு இருக்காரு, ஆச்சாரியர், உண்மையான குரு பரம்பரை, குரு பரம்பரையில் வரக்கூடிய, சீட பரம்பரையில் வரக்கூடிய, அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஆச்சாரியர்கள், ஆன்மீக குரு, பக்தர்கள், இவங்க மூலமா அப்புறம் சாஸ்திரம், ஸ்ரீமத் பாகவதம், மகாபாரதம், உபநிஷதங்கள், புராணங்கள், சைத்தன்ய சரித்தாமிரதம், சைத்தன்ய பாகவதம், இந்த மாதிரி எண்ணற்ற சாஸ்திரங்களை வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு முழு முதற் கடவுள் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வந்து ஆச்சாரியர் வழியை பின்பற்றதுனாலையும், அந்த பரம்பரை முறையை பின்பற்றதுனாலையும், சாஸ்திரம் சொல்றதுனாலையும் சைத்தன்ய மகாபிரபு முழு முதற் கடவுளை ஏற்றுக்கும். அதை வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்துட்டு தன்னை பக்தனாயிட்டு காமிச்சுக்கிட்டா கூட அவருக்கு நெருங்கிய பக்தர்கள், அவர் கூட இருந்தவங்க, இவனுக்கு எல்லாருக்கும், அவரை பின்பற்றி அவருடைய சீடர்கள், அந்த சம்பிரதாயத்தில் வரக்கூடிய எல்லாருக்குமே சைத்தன்ய மகாபிரபு முழு முதற் கடவுள்ங்கிறத தெளிவாக தெரிஞ்சுது. அந்த மாதிரி எண்ணற்ற லீலைகள் வந்துட்டு சைத்தன்ய மகாபிரபுடைய லீலைகளை நடந்திருக்கு. ஒரு சமயம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு வந்து அவர் பாலிய பருவத்திலேருந்து யங் பாய், ஒரு இளம் வாலிபனாக இருக்கும் போது நிமாய் பண்டிட், அவர் நிமாய் பண்டிட்னா பண்டிட்னா கட்டறிந்த பிராமணர். ஸோ சைத்தன்ய மகாபிரபு வந்துட்டு நிறைய வேதங்கள் இதிகாச புராணங்களை கற்றுட்டு நவதீபத்தில் ஒரு மிகப்பெரிய பண்டிதராக இருக்கார். நிறைய கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து நிமாய் பண்டிட்டு வந்து இலக்கியம் படிக்க வராங்க, இலக்கணம் படிக்க வராங்க. ஸோ எப்படி சைத்தன்ய மகாபிரபு வந்து அவர் வந்து இந்த சங்கீத நிலையை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிகச்சிறந்த பண்டிதராக, பாண்டித்யம் உள்ள ஒரு ஆசிரியராக வந்து ஒரு குருவாக இருந்து அந்த நவதீபத்தில் வளம் வந்துட்டு இருக்கார். அப்போ வந்துட்டு கேஷவ் காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு திக் விஜய் பண்டிட், ஸோ திக் விஜய் பண்டிட்னா என்னென்னா பல திசைகளில் போய் வாதம் பண்ணி ஜெயிப்பாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து விஜய பாத்திரா ஒரு கையெழுத்து எழுதி வாங்கிக்குவாங்க, பாருங்க நான் எல்லாம் உங்களை ஜெயிச்சிட்டேன், நான் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அப்படி கர்வம் அகங்காரெல்லாம் வரும். ஸோ இந்த கேஷவ் காஷ்மீருக்கு வந்து என்னென்னா பயங்கரமான பண்டிதர் அவர், நல்லா சாஸ்திரங்களாம் அப்படி கரைச்சி குடிச்சு அவர் பாடுனா, அப்படி அவர் பாடுனான்னு வச்சுங்களேன், அவர் நாக்கில் சரஸ்வதி தேவி, சரஸ்வதி இருக்காங்க இல்லையா கல்விக்கு அதிபதி, கொஞ்ச நாள் முன்னாடி சரஸ்வதி பூஜை வந்து, ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை. ஸோ சரஸ்வதி தேவி வந்து, சரஸ்வதி வந்து கல்விக்கு அதிபதி. ஸோ திக்விஜய் பண்டிட்டான இந்த கேஷவ் காஷ்மீர் பாடுறாரு பேசினார் அப்படின்னா அவருடைய நாக்கில் சரஸ்வதி இருந்து பேசுவாங்க. அதனால யாருமே அவர் ஜெயிக்க முடியாது. அவருக்கு வந்து அவர் அப்படி பேச ஆரம்பிச்சு அப்படி சரளமாக ஸ்லோகங்கள்லாம் அவர் வாயிலிருந்து வரும். அப்படி நிமிஷத்துல வந்து நூற்றுக்கணக்கான ஸ்லோகங்களும் கவிதைகளையும் பாடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பண்டிதர் யாரு? கேசவ காஷ்மீர். ஸோ கேசவ காஷ்மீர் வந்துட்டு பல இடங்கள்ல போய் பல பண்டிதர்களை ஜெயிச்சிடறார். ஸோ ஜெயிச்சுட்டு அவர் ஒரு நாள் வந்துட்டு நவதீபத்தோட மகிமையை கேட்டிருந்தார். ஏன்னா 500 வருஷத்துக்கு முன்னாடி நவதீபம் வந்துட்டு ரொம்ப பாண்டித்யத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம். எப்படி இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஸ்ரீரங்கம்லாம் இருக்கு இல்லையா, ஸ்ரீரங்கம் வந்து எப்படி வைஷ்ணவர்கள் அங்கே வேதங்கள் புராணங்கள் வேத மந்திரங்கள்லாம் பாடுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நவதீபம் வந்துட்டு பாண்டித்யத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலம். அப்போ என்ன பண்ணாங்க, நிறைய பண்டிதர்கள் வந்து இப்போ சாஸ்திரம் படிக்கிறதுக்காக வேதங்கள் படிக்கிறதுக்காக புராணங்கள் படிக்கிறதுக்காக நவதீபம் வருவாங்க. பல பல நாடுகள்லேருந்து பல பல இடங்கள்லேருந்து பலரும் வந்து இங்கே வந்து கற்றுக்கிட்டு போவாங்க இங்கே நவதீபத்தில். அப்போ நவதீபத்தோட மகிமை அறிஞ்சுட்டு கேசவ காஷ்மீர் வந்துட்டு நவதீபத்துக்கு வர்றார். இங்கே வந்து இங்கே இருக்கிற பிராமணர்களை வந்து ஜெயிச்சுட்டோன்னா இன்னும் நம்ம புகழ் வந்து பரவும் மூணு உலகத்தில் அப்படின்னு சொல்லி வர்றார். யாரு? கேசவ காஷ்மீர். ஸோ கேசவ காஷ்மீர் வந்து தனியாக வரமாட்டார், அவர் வந்து ஒரு பெரிய படைகளே வரும். எப்படி ஒரு ராஜா வரும்போது அவருடைய பரிவாரங்கள்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி கேசவ காஷ்மீர் வரும்போது அவர் முன்னாடி நிறைய பேர் வேத மந்திரங்கள் ஓதுறாங்க, நிறைய பேர் அவர் புகழ் பாடுறாங்க, பிப்ரி பிப்ரிபி துந்து பிளாம் முழங்குறாங்க, மத்தனங்கள்லாம் வாசிக்கிறாங்க. ஒரு பெரிய பட்டத்து யானையில் உட்காந்துட்டு இந்த நிறைய சீடர்கள் புடை சூழ அப்படி பயங்கர ஜபர்தஸ்தா அப்படி கர்வமா அப்படி ரொம்ப அகங்காரத்தோட நான் பெரிய பண்டிதன் என்னை ஜெயிக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர்றாரு. யாரு? கேசவ காஷ்மீர். இங்க வர்றாரு நவதீப். ஸோ நவதீபத்தில் வந்துட்டு அவர் வராருன்னு தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கிற பிராமணர்களுக்கெல்லாம் நடுங்குது. ஏன்னா இவர் பெரிய பண்டிதர், இவர் யாரும் ஜெயிக்க முடியாது, இவர் பெரிய ஸ்காலர், பெரிய படிச்சிருக்கார் அவரு, அவர் எப்படி ஜெயிக்கிறது, அவர் பேசினாலே ஒரு நாக்கில் சரஸ்வதி பேசுவாங்க. இப்போ நவதீபம் வந்துட்டு ரொம்ப புகழ் வாய்ந்தது. ஆனால் நம்ம இந்த கேசவ காஷ்மீர்கிட்ட இப்போ யார் வாதம் செய்வாங்க? அப்படி யாராவது வாதம் செய்து தோத்து போயிட்டாங்க நவதீபத்துக்கு அவமானம் ஏற்படும், என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி இங்கே உள்ள பிராமணர்கள்லாம் ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ கேசவ காஷ்மீர் வந்துட்டு தன்னுடைய பரிவாரங்களோட தன்னுடைய சீடர்கள் புடை சொல்ல வந்து நவதீபத்தில் தங்கியிருக்கார். ஸோ அங்கே நிமாய் பண்டிதர் வந்துட்டு அப்படியே தன்னுடைய சீடர்களோட இலக்கணம்லாம் சமஸ்கிருத இலக்கணம்லாம் சொல்லி கொடுத்து அவர் அங்கே லீலை புரிஞ்சிட்டுருக்கார். இப்போ நிமாய் பண்டிட்டுக்கு தெரியும் இந்த கேசவ காஷ்மீர் கொஞ்சம் அகங்காரம் இருக்குது, நான் நிறைய படிச்சிருக்கேன், நான் வந்து ரொம்ப உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கேன், எனக்கு வேத மந்திரங்கள்லாம் தெரியும், என்ன ஜெயிக்க யாரும் இல்லை. அப்போ இவருடைய அகங்காரத்தை போக்கி இவர் ஆட்கொள்ளணும். ஸோ சைத்தன்ய மகாபிரபுடைய அவதாரம் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்த அவதாரம். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம் பிரதாயது கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாமினே குரத்து சே நமஹா. சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர், கிருஷ்ணர் தான், கிருஷ்ணருடைய நாமத்தை கிருஷ்ணருடைய பிரேமத்தை கொடுக்கறதுக்காக சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்கார். ஸோ இந்த அவதாரம் சைத்தன்ய மகாபிரபுடைய அவதாரத்துடைய நோக்கம் வந்துட்டு அசுரர்களை கொள்றதில்லை, அசுர குணத்தை போக்குறது. ஒவ்வொரு யுகத்திலையும் பகவான் அவதாரம் பண்ணி அசுரங்களை கொள்றாரு. ராமரா வந்தப்போ ராவணனை கொன்னாரு, நரசிம்மரா வந்தப்போ இரண்யாக்கசிபுவை கொன்னாரு, வராகரா வந்தப்போ இரண்யாக்கசனை கொன்னாரு. ஆனால் அந்த சைத்தன்ய மகாபிரபுடைய அவதார நோக்கம் வந்துட்டு அசுரங்களை கொள்றதில்லை, அசுர எண்ணங்களை கொள்றது. காமம் கோபம் பேராசை பொறாமை கர்வம் பொய் அகங்காரம் இதெல்லாம் ஒழிச்சு அவனை வந்து அவனுக்கு தூய்மையான கிருஷ்ண பக்தியை கொடுக்கறது தான் இந்த சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்த அவதாரம். சைத்தன்ய மகாபிரபு வந்து எப்படியாவது இவர் ஆட்கொள்ளணும், இந்த கேசவ காஷ்மீருக்கு நல்ல ஒரு பாடம் போட்டி அதே சமயத்தில் அவர் அவமானப்படுத்திடக்கூடாது, அவமானப்படுத்தாமல் தன்னுடைய தவறு அவருக்கு உணர்த்தணும் அப்படின்னு மகாபிரபு முடிவு பண்ணுறார். ஸோ கேசவ காஷ்மீர் வந்துட்டு அன்று மாலை வந்து அப்படியே கங்கை கரையில் நடந்து வர்றார் தன் சீடர்களோட. அப்போது அந்த கங்கை கரையில் நிமாய் பண்டிதர் வந்து தன்னுடைய சீடர்களோட உட்காந்து சமஸ்கிருதம் போதிச்சுட்டு இருக்கார் இலக்கணமெல்லாம். அப்போது தூரத்திலிருந்து பார்த்தோன்னே நிமாய் பண்டிட் எழுந்து வந்து கேசவ காஷ்மீர் நமஸ்காரம் பண்ணுறார். நமஸ்காரம் அவருடைய பாதங்கள் விழுந்து நமஸ்கரிக்கிறார். ஸோ கேசவ காஷ்மீர் பார்க்குறாரு இந்த இளம் வாலிபன், இந்த பையன் இவ்வளோ அழகாக இருக்கானே, அப்படியே உருக்கிய பொன் நிறத்தில் இருக்காரு, கண்கள்லாம் அப்படி தாமரை இதழ் மாதிரி இருக்குது, அவர் கூந்தல்லாம் அப்படி சுருள் சுருளாக ரொம்ப அழகாக அப்படியே அற்புதமாக ரம்யமாக இருக்காரு, அவருடைய கைகள்லாம் முழங்கால் வரை நின்றுருக்கு, இவ்வளோ அழகாக இந்த பையன் யார் அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துட்டுருக்காரு. அப்போ அவர் மகாபிரபு வந்து ரொம்ப பணிவாக அடக்கமாக அவருக்கு நமஸ்கரிக்கிறார். என்னுடைய திருநாமம் வந்து நிமாய் பண்டிதன், நான் இங்கே வந்து இங்கே என்னுடைய மாணவர்களுக்கெல்லாம் இலக்கணம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், உங்களை சந்தித்ததில் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன், ஏன்னா உங்களை மாதிரி பண்டிதர்களை சந்தித்ததுக்கும் உங்களை தரிசனம் கிடைச்சிக்க ரொம்ப பேரானந்தம் அடைகிறேன், நவதீபம் இன்றைக்கி ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கிறதுனால அப்படின்னு ரொம்ப எளிமையாக ரொம்ப பணிவாக வந்து சைதன்ய மகாபிரபு வந்துட்டு கேசவ காஷ்மீர் இடத்துல பிரார்த்திக்கிறார். கேசவருக்கு ரொம்ப ஆச்சரியம், ஏன்னா கேசவ காஷ்மீர் கேட்டிருந்தார் இந்த நவதீபத்தில் நிம்மாய் பண்டித் மிகப்பெரிய ஸ்காலர், ஓ நீங்கள் தான் அந்த நிம்மாய் பண்டிதரா, உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே நிம்மாய் பண்டிதர் கேட்குறாரு, நீங்கள் ரொம்ப அற்புதமாக பாடலெல்லாம் பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன், இந்த கங்கையை குறித்து நீங்கள் ஒரு பாட்டு பாடினா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வேண்டுக்கிறார். யார்? நிம்மாய் பண்டிதர். யார்கிட்ட? கேசவ காஷ்மீர்கிட்ட. கேஷவ காஷ்மீர் வந்து அப்படி ரொம்ப அப்படி இந்த அங்கவசலாம் எடுத்து மேலே போட்டுட்டு ரொம்ப அற்புதமாக பாடுறார். சும்மா சரளமாக ஸ்லோகங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான ஸ்லோகங்கள் வந்து கங்கையோட வித்தின் செகண்டில் நொடி பொழுதில் அப்படி சரளமாக வந்துட்டுருக்கு. அப்படியே கங்கையுடைய மகிமைகளை வந்து ரொம்ப சரளமாக அப்படியே ரொம்ப எளிமையாக வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அப்படி ரொம்ப அற்புதமாக வர்ணிக்கிறார். யார்? கேஷவ காஷ்மீர். இப்படி 100 ஸ்லோகங்கள் அடுத்தடுத்து கங்கையுடைய மகிமையை புகழ பாடிட்டுருக்கார். இனிமாதிரி பண்ணிட்டு கவனமாக கேட்டுட்டார். கேட்டதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப அற்புதம், இந்த மாதிரி யாராலும் சொல்ல முடியாது, இவ்வளோ குறுகிய நேரத்தில் வந்து இவ்வளோ அற்புதமாக நீங்கள் கங்கையை வந்து புகழ்ந்து பாடியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் சில இடங்களில் தவறுகள் இருக்குது, குறைகள் இருக்குது அப்படிங்கிற கேட்டோடனே கேஷவுக்கு ரொம்ப கோவம், அப்படி கண்ணெல்லாம் செவந்து போயிடுது, அப்படி பயங்கர ஆச்சரியமாயிடுது. என்னுடைய பாட்டில் பிழை இருக்க வாய்ப்பே கிடையாது, நான் எவ்வளோ நேர்த்தியாக வந்து பாடியிருக்கேன், எப்படி என்னுடைய பாட்டில் நீ குறை கண்டுபிடிக்கலாம், அதுவும் நான் இவ்வளோ வேகமாக சொல்லியிருக்கேன், இந்த ஸ்லோகங்கள்லாம் வந்து இவ்வளோ வேகமாக நான் சொல்லியிருக்கேன், அதில் நீ எப்படி குறை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டார். யாரு? கேஷவ காஷ்மீர். யார்கிட்ட? நிமாய் பண்டிதிட்ட. நிமாய் பண்டிதர் சொன்னாரு, நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான அனுகிரகம் இருக்கும், பகவானுடைய கருணை இருக்கும், நீங்க வந்து ரொம்ப அழகா பாடக்கூடியவரா இருந்தா எனக்கு என்ன ஒரு பாக்கியம்னா, நான் ஒரு விஷயத்த ஒரு தடவை கேட்டாலே உடனே நான் வந்து ஞாபகம் வச்சுக்கூடிய ஸ்ருதிதாரா, ஸ்ருதிதாரான கேட்ட மாதிரிலேயே திரும்ப சொல்லக்கூடிய இது எனக்கு இருக்கு, அந்த ஒரு கருணை எனக்கு இருக்கு, பகவானுடைய கருணை. ஸோ நீங்க வந்து இந்த இடத்துல எத்தனை இடத்துல இந்த மாதிரி ஒரு பிழையை சொன்னீங்க, இந்த இடத்துல இப்படி பிழை நடந்ததுன்னு சொல்லவும் அப்படியே கேஷவ காஷ்மீர் ஆடி போடுறாரு. இப்படி இந்த பையன் ஒரு சாதாரண இலக்கணம் கற்பிக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் என்னுடைய பாட்டில் பிழை கண்டுபிடிச்சிட்டார், எப்படி இது நடந்தது அப்படின்னு ரொம்ப பிரமிச்சு போய் அப்படியே ஆச்சரியப்பட்டு நிற்கிறார். யாரு? கேஷவ காஷ்மீர். தன் இம்மா பண்ணி புரிஞ்சுட்டாரு. இப்போ கேஷவ காஷ்மீர் வந்துட்டு அப்படி ஸ்டன் ஆகிட்டார், அப்படி ஆச்சரியப்பட்டார். எப்படி இந்த பையன் என்னுடைய பாட்டில் பிழை கண்டுபிடிச்சான், என் பாட்டில் எப்படி குற்றம் ஏற்பட்டது, நான் எப்படி நான் தவறு செய்ய வாய்ப்பே கிடையாது, ஏன்னா நான் பாடும்போது என்னுடைய மாதா என்னுடைய தேவி சரஸ்வதி வந்து என்னை ஆசீர்வதிக்கிறாங்க, அப்போ ஏன் என் சரஸ்வதி என் மேலே கருணை கொடுக்காமல் போயிட்டாங்க, இன்றைக்கி ஏன் இந்த தவறு நடந்தது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு நிற்கிறார். ஸோ நிமாய் பண்டிதர் நினச்சிருந்தானா எல்லாரும் முன்னாடி அவர் அவமானப்படுத்திருக்கலாம், ஆனால் நிமாய் பண்டிதர் வந்து அவர் அவமானப்படுத்தாமல் அவரை திருத்தி ஆள்கொள்ளணும், அவருடைய தவறை சுட்டி காட்டி அவர் வந்து அவருக்கு வந்து கிருஷ்ணாவுடைய கருணை கொடுக்கணும், தன்னுடைய கருணை கொடுக்கணும்னு மகாபிரபு ரொம்ப கருணையோட அவர்கிட்ட சொல்கிறார். ஒன்றும் குழப்பம் இல்லை பண்டிதரே, நீங்கள் இப்போ திரும்ப போங்க, நம்ம நாளைக்கு திரும்ப சந்திக்கலாம், நீங்கள் ஒன்றும் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், சில இடங்களில் பிள்ளைகள்லேருந்து நான் சுட்டி காமிச்சேன் அவ்வளோதான், நான் உங்களுக்கு குறை சொல்லணும் உங்களுக்கு குற்றம் செய்ய சொல்கிறோன்னு நினச்சிக்காதீங்க அப்படின்னு ரொம்ப பணிவாக வேண்டிட்டு நிமாய் பண்டிதர் போயிடுறார். அன்று மாலை திரும்பி வந்துட்டு கேஷவ காஷ்மீர் தூக்கமே வரல, அவர் அப்படியே மன உளைச்சல் குழப்பமாக இருக்குது, என்னுடைய பாட்டில் எப்படி குற்றம் ஏற்பட்டது, என்னுடைய சரஸ்வதி என்னை கை விட்டுட்டாங்களா, அந்த சரஸ்வதி தேவி தானே எனக்கு இவ்வளோ அருள் இவ்வளோ நாள் அருள் கொடுத்தாங்க, அவங்களுடைய அருளில் தானே நான் இவ்வளோ நாளும் வந்துட்டு இவ்வளோ அற்புதமாக வந்து ஸ்லோகங்கள்லாம் சொல்லி நிறைய பேர் ஜெயிச்சு எனக்கு இவ்வளோ புகழ் கிடைச்சிது, ஏன் சரஸ்வதி என்னை கை விட்டாங்க, ஏன் இப்படி நடந்தது எனக்கு அப்படின்னு ரொம்ப குழம்பி குழம்பி மன உளைச்சலாகி அன்னைக்கு சாப்பிடாமல் முழு நாள் விரதம் இருக்கார். யார்? கேஷவ காஷ்மீர். ஸோ அன்றைக்கு வந்து எதுவும் தண்ணி ஆகாரம் எதுவும் குடிக்காமல் அப்படியே உக்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். அப்படி யோசிச்சு யோசிச்சு அப்படியே சாஞ்சு லேசாக கண் அசர்றார். அப்படி கண் அசரும் போது அவருடைய கனவுல சரஸ்வதி தேவி வராங்க. சரஸ்வதி தேவி வந்து சொல்கிறார், கேஷவ காஷ்மீர், நீ இன்னைக்கு சந்திச்சது வந்து சாதாரண நபர் கிடையாது, அவர் முழு முதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், அந்த நிமாய் பண்டிதர் வந்து நீ சாதாரண நபர் நினைக்காத, நான் வந்து உன்னை நீ இவ்வளோ நாளும் நீ என்கிட்ட கற்றுக்கிட்டது எல்லாமே அவருடைய கருணையினால் தான் ஏற்பட்டது, ஸோ நான் எங்கிருந்து தனியாக உனக்கு சக்தி கொடுக்க முடியும், நான் எங்கிருந்து உன்னை காப்பாற்ற முடியும், ஸோ எல்லாமே வந்து பகவானுடைய கருணை, அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவர் தான் வந்து எனக்கும் இந்த ஆற்றல் கொடுக்குறாரு, அவருடைய மேற்பாடு தான் நான் இயங்கிட்டு இருக்கேன், அவர் தான் என்னை கல்விக்கு அதிபதியாக நியமிச்சிருக்காரு, ஸோ நான் வந்து அவருடைய கருணை இல்லைன்னா என்னால் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் இன்னைக்கு நீ தெரிஞ்சுக்கோ உங்கள்கிட்ட பேசின நபர் வந்து சாதாரண நபர் கிடையாது, ஆனால் இது ரொம்ப ரகசியமானது, இது யார்ட்டையும் நீ வெளிப்படுத்தக்கூடாது, அவர் நாளைக்கே அவர்கிட்ட போய் அவருடைய பாதங்களை விழுந்து நமஸ்கரித்து பிரார்த்தனை பண்ணு, உடைய தவறை வந்து மன்னிப்பு கேட்டுக்கோ, இப்போ நீ வந்து அகங்காரப்படக்கூடாது கர்வப்படக்கூடாது, உன்னை திருத்தி ஆட்கொள்றதுக்காக தான் அவர் வந்து உன்கிட்ட இந்த லீலை புரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? சரஸ்வதி தேவி. யார்கிட்ட? கேஷவ காஷ்மீர்கிட்ட. என் கேஷவ காஷ்மீர் வந்து நினைவுக்கு வந்துட்டு அடுத்த நாள் காலையில் குளிச்சுட்டு நேராக நிமாய் பண்ணிருக்கூடிய இடத்துக்கு வரார். நிமாய் பண்ணி கங்கை கரையில் வந்து நிமாய் பண்ணி சென்று அவர் தாமரை பாதங்களை சாஸ்திரமே விழுந்து நமஸ்கரிக்கிறார். சாஸ்திரமே விழுந்து நமஸ்கரித்து, இப்போ எனக்கு புரிஞ்சுது நீங்கள் யாருன்னு, என்னுடைய சரஸ்வதி மாதா என் கண்ணை திறந்துட்டாங்க, ஸோ நான் வந்து இது நாள் வரைக்கும் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிக்காமல் உங்கள்கிட்ட நான் வந்து இது பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் தான் தவறு பண்ணி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு விழுந்து விழுந்து பிரார்த்திக்கிறார். யார்? கேஷவ காஷ்மீர். நிமாய் பண்ணிட்டு சொல்கிறாரு, பண்டிதரே நீங்கள் உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கீங்க, நிறைய படிச்சிருக்கீங்க, ஆனால் அதுக்காக கர்வம் கொள்ளக்கூடாது, நம்ம வந்து நம்ம கட்டுறது எல்லாமே மற்றவருடைய சேவைக்காக பவானி சேவைக்காக பயன்படுத்தணும், மற்றவருடைய பவானி சேவையில் ஈடுபடுத்தணும், அது இல்லாமல் நீங்கள் இவ்வளோ அகங்காரப்பட்டு இருந்தால் நீங்கள் கட்டுறதெல்லாம் வீணாக போயிடும். ஸோ சைதன்ய மகாபிரபு ரொம்ப அழகா ஒரு உதாரணம் கொடுக்கிறார். இந்த மரங்கள் பாக்குறோம் இல்லையா, மரங்கள் வந்து நிறைய பழங்கள் இருக்கிற மரங்கள் என்ன பண்ணும், அப்படியே வளைஞ்சு மற்றவர்களுக்கு சேவை பண்ணும். ஸோ அது போல நிறைய கற்றறிந்து படித்தவங்க பண்டிதர்கள்லாம் வந்துட்டு தங்களை அகங்காரப்படுத்திக்காம கர்வப்பட்டு கொள்ளாம தாங்கள் கற்றது அனைத்தையும் ரொம்ப எளிமையா மற்றவர்களுக்கு போதிக்கணும். சென்னையிலேருந்து இதெல்லாம் விட்டுடுங்க, இந்த பரிவாரங்கள்லாம் விட்டுடுங்க, இந்த பட்டத்து யானை இந்த மத்தளங்கள் இதெல்லாம் விட்டுட்டு இந்த உங்களை பின்பற்றக்கூடிய சீடர்கள்லாம் நீங்க நல்வழிப்படுத்துங்க. இந்த கலியுகத்துல வந்து குறிப்பா வந்து நாம சங்கீர்த்தனம் தான் இந்த யுக தர்மம். இந்த யுக தர்மத்தை வந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் நகரத்திலையும் போதிக்கிறதுக்காக தான் நான் தோண்டியிருக்கேன். நான் வந்து என்னை வந்து ஒரு பக்தனோட ரூபத்துல வந்துட்டு நான் வந்து ஒரு பக்தன் எப்படி பக்தி பண்ணணும், எப்படி பகவான் மேல அன்பு செய்யணும் காமிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். ஸோ இந்த அவதாரம் ரொம்ப ரொம்ப ரகசியமானது. ஸோ தயவுசெய்து நீங்கள் யார்ட்டையும் வெளிப்படுத்தாதீங்க, நீங்கள் ரகசியமாக வச்சுக்கோங்க. ஸோ இன்றையிலேருந்து நீங்களும் ஒரு வைஷ்ணவராகிட்டு பகவான் நாமத்தை உச்சாரணம் பண்ணுங்க அப்படின்னு மகாபிரபு அவர் ஆசீர்வதிக்கிறார். ஸோ அன்றையிலேருந்து கேசவ கஷ்மீரத்தினுடைய அகங்காரத்திலாம் விட்டு எப்பவும் பகவான் நாம சொல்லிகிட்டே இருக்கார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்படி கேசவ கஷ்மீரோட சீடர்கள் அனைவரும் வந்துட்டு சைதன்யம் அப்படி சீடர்லானார். இந்த மாதிரி எண்ணற்ற லீலைகள் எண்ணற்ற சம்பவங்கள் வந்து சைத்தன்மாபுரி லீலையில் நடந்திருக்கு. அவர் முழு முதற் கடவுள், அவருடைய சீடர்கள், அவருடைய நேரடி சீடர்கள், அவர் கூட இருந்த பக்தர்கள், ஆச்சாரியர்கள், இவ்வளோ பேரும் வந்துட்டு சைத்தன்மாபுரி முழு முதற் கடவுள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ கலியுகத்தில் வந்துட்டு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த நாமசங்கீர்த்தனத்தை வந்து ஒவ்வொரு கிராமத்திலும் நகரத்திலையும் பிரச்சாரம் செய்ததுக்காக அவரே நேரடியாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பகவானுடைய நேரடி அவதாரம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, அதே போல பகவான் நாம ரூபத்தில் இருக்கார். ஸோ அதனால தான் பாகவதம் என்ன சொல்லுது, அத பும்பீர் திஜசிரேஷ்டா வர்ணாசிரம விபாகசு சான்ஸ்வித தன்மசி சாம்ஸ்வித்தி ஹரிதோஷனம். அப்போ நம்ம என்னவா இருக்கும்னு முக்கியம் இல்லை. கலியுகத்தில் நான் என்னவா இருக்கேன், நான் பிராமணனா, நான் சத்திரியனா, நான் வைசியனா, நான் சூத்திரனா, நான் பிரம்மச்சாரியா, நான் கிரகஸ்தனா அப்படிங்கிறத விட கலியுகத்தில் வந்து நம்ம எந்த தர்மத்தையும் மாற்றிக்க வேண்டாம். நம்ம என்னவா இருக்குமோ அப்படியே இருந்து கூட பகவான் நாமத்தை வச்சிருச்சிருந்தா போதும், பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணிட்டு தான் போதும், பகவானி நாமத்தை ஜபிச்சுட்டு இருந்தால் போதும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுதான் யுக தர்மம். இந்த தர்மத்தை வந்து ஸ்தாபனம் செய்யறதுக்காக தான் பகவான் ஸ்ரீ சைத்தன்யா தோன்றினார். அப்போ இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் சொன்ன மாதிரி எப்பொழுதெல்லாம் இந்த தர்மம் சீர்குலைந்து போய் அதர்மம் ஆதிக்கம் செலுத்துதோ அப்போ பகவான் தோன்றார். இப்போ கலியுகத்தில் வந்து கலியுகம் தொடங்கி 5000 வருஷம் ஆயிடுச்சு. 5000 வருஷத்தில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாம சங்கீர்த்தனம் பக்தி பண்ணுறவங்களாம் குறைஞ்சதுனால பகவான் சைத்தன்ய மகாபிரபு வந்தார். ஸோ சைத்தன்ய மகாபிரபு வந்து திரும்பவும் இந்த நாம சங்கீர்த்தனத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். நாம சங்கீர்த்தனத்தை தொடங்கி வச்சு திரும்ப எல்லாரும் அதுக்கு முன்னாடி நிறைய ஆச்சாரியெல்லாம் வந்திருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு சூழ்நிலை ஒவ்வொரு காலகட்டம் வரும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் மறையும். அப்போ திரும்ப பகவான் நேரடியாக வராரு, இல்லை சிலப்ப தன் பக்தர்கள் அனுப்பிச்சு வைக்கிறாரு. உதாரணத்துக்கு பார்த்து பார்த்தோன்னா 500 வருஷத்துக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு வந்தார். அதுக்கப்புறம் இப்போது சில பிரபுபாதர், சில பிரபுபாதர் வந்து பகவானால் சக்தி இழுக்கப்பட்ட அவதாரம். இல்லாட்டி எப்படி பிரபுபாதனால உலகம் முழுவதும் கிருஷ்ணவனோட பிரச்சாரம் செய்ய முடியும்? கிட்டத்தட்ட தன்னுடைய வயோதிக காலத்தில் வந்து பிரபுபாதர் வந்து உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை பிரச்சாரம் பண்ணார். ஸோ இந்த மாதிரி சிலப்போ பகவானே நேரடியாக வந்து யுக தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறாரு, சில சமயம் தன்னுடைய சக்தி அளிக்கப்பட்ட அவதாரங்களாகவும் தானே தன்னுடைய அவதாரத்துடைய அவதாரமாகவும் இந்த பூமியில் தோன்றி திரும்பவும் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறாரு. அப்போ கலியுகத்தில் வந்து சைத்தன்யமாக தோன்றி 500 வருடங்கள் தான் இருக்குது. நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம், இந்த 500 வருஷம் தான் இருக்குது சைத்தன்யமாக தோன்றி, சில பிரபுபாதர் தோன்றி 50 வருடங்கள் தான் இருக்குது. ஸோ இப்படி நமக்கு ரொம்ப பாக்கியம் இருக்குது. இப்பவும் வந்துட்டு நல்ல உள்ளம் படைச்சவங்க இருக்காங்க, சாஸ்திரத்தை பின்பற்றக்கூடியவங்க இருக்காங்க, தர்மத்தில் பின்பற்றக்கூடியவங்க இருக்காங்க, அங்கங்கே கொஞ்சம் அதர்மத்தின் வழியில் போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ நமக்கு என்ன பிரபுபாரிட்டில் கட்டளைன்னா நம்ம இந்த கிருஷ்ணனோட தீவிரமாக எடுத்துக்கணும். நம்ம எல்லாரும் இந்த கிருஷ்ண பக்தியை தீவிரமாக எடுத்துக்கிட்டு நம்ம இந்த பக்தி தொண்டு பயிற்சி பண்ணணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும். ஸோ நம்ம முதல்ல பயிற்சி பண்ணணும், அப்புறம் மற்றவர்கள் சொல்லிக் கொடுக்கணும். இதான் சில பிரபுபார் நமக்கு போதிச்சிருக்கார். ஸோ பகவானும் அதுக்காக தான் யுக தர்மமாக தோன்றார். ஸோ எதா எதாகி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரதா அப்யுத்தா நாம தர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ரீயாமி. ஸோ தர்மம் சீர்குலைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்தும் போது நான் யுகம் தோறும் அவதரிக்கிறேங்கிறது. ஸோ சைத்தன்ய மகாபிரபுவுடைய கருணை நமக்கு எல்லாரும் ஹரிநாமம் கிடைச்சிருக்கு. சில பிரபுபாடைய கருணை நமக்கு இஸ்கான் அகில உலக கிருஷ்ண பக்தி வந்து பக்தி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். நம்மளும் இதை பின்பற்றணும், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொடுக்கணும். இதுதான் பிரபுபாரும் சைத்தன்ய மகாபிரபு கொடுத்துருக்கிற சேவை. அந்த சேவையை நம்மளும் சரிவர செய்து மற்றவர்களும் ஈடுபடுத்தும். ஹரே கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ.